உலகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று சர்வதேச பல்லுயிர் பெருக்க தின சிறப்பு நிகழ்ச்சியில் கரூர் அரசு கலைக்கல்லூரியின் தாவரவியல் துறை ஓய்வு பெற்ற இணை பேராசிரியர் திரு எஸ் பழனிவேல் அவர்கள் இயற்கையை நேசிப்போம், பல்லுயிர் வளம் காப்போம் பற்றி பல தகவல்களை நம்முடன் வழங்க உள்ளார். மேலும் உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்கள்.
சார் வணக்கம். சார்
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் எஸ் பழனிவேல், இணை பேராசிரியர், ஓய்வு, தாவரவியல் துறை, அரசு கலைக்கல்லூரி, கரூர். உலக உயிரியல் பல்வகமை தினத்தை முன்னிட்டு சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன்.
சார், இப்போ இந்த உலக உயிரியல் பல்வகைமை தினம் அப்படிங்கிற வகையில முதல்ல அதோட ஹிஸ்டரிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
உலக உயிரியல் பல்வகைமை தினமானது ஒவ்வொரு ஆண்டும் May 22 அன்று கொண்டாடப்படுகிறது. இதன் மூலம் உயிரியல் பல்வகைமைகளை புரிந்து கொள்ளவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. யுனைடெட் நேஷன் சார்பில் இந்த தினமானது அறிமுகப்படுத்தப்பட்டது.
சார், இந்த உயிரியல் பல்வகைமை தினம் வகையில வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கூடிய தகவலா வந்து அப்படின்னா என்ன சார், அதோட விரிவாக்கம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன்.
அதாவதுங்க சார், உயிரிய பல்வகைமை என்பது கோடிக்கணக்கான தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகள் மற்றும் அவைகளில் உள்ள மரபணுக்கள் அனைத்தும் சேர்ந்து உருவாக்கும் சூழல் கூட்டமைப்பாகும். மேலும் உலகில் வாழ்கின்ற அனைத்து நுண்ணுயிரிகள், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அனைத்தையும் இணைப்பதே உயிரிய பல்வகைமையாகும். மேலும் இந்த உயிரினங்கள் யாவும் ஒன்றோடொன்று சார்ந்து வாழ்கின்றன. எந்த உயிரினமும் தனித்து வாழ முடியாது.
சரி, இதோட வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன இருக்கு சார்?
பல்வகைமையோட வகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மரபியல் பல்வகைமை, சிற்றின பல்வகைமை, சூழல் கூட்டமைப்பின் பல்வகைமை என்று மூன்று வகைகளாக பிரிக்கலாம். மரபியல் பல்வகைமை என்பது சிற்றினங்களுக்கு இடையே உள்ள மரபியல் வேற்றுமைகளாகும். அதாவது ஜீன்களில் காணப்படும் வேறுபாடுகளாகும். இந்த ஜீன்களில் காணப்படும் வேறுபாடுகள் உயிரினங்களின் பண்புகளில் வேறுபாட்டை ஏற்படுத்துகின்றன. இதனால் உயிரிய வகைகள் உருவாகின்றன. இந்த மரபியல் பல்வகைமையானது பாதுகாக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, சிற்றின பல்வகைமை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் உயிரினங்களை சிற்றின வரிசையில் வகைப்படுத்தலாம். உலக அளவில் தோராயமாக 1.4 to 1.7 million சிற்றினங்கள் இருப்பதாக தெரிய வருகிறது. சிற்றினங்களில் காணப்படும் வேறுபாடுகளே சிற்றின பல்வகைமை எனப்படுகிறது. ஒரு சிற்றினத்தில் பலவிதமான பல்வகைமைகள் உள்ளன. மூன்றாவதாக, சூழல் கூட்டமைப்பின் பல்வகைமை என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மண்டலத்தில் காணப்படும் உயிரிய பல்வகைமையாகும். சூழ்நிலை மண்டலங்களில் காணப்படும் வேறுபாடாகும். உதாரணமாக, பல்வேறுபட்ட சூழ்நிலை மண்டலங்கள் உள்ளன. ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் வளரும் தாவரங்களோ விலங்குகளோ இன்னொரு சூழ்நிலை மண்டலத்தில் இருக்க முடியாது. ஆகவே ஒவ்வொரு சூழ்நிலை மண்டலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட உயிரினங்கள் உள்ளன.
சார், இப்போ இந்த உயிரியல் பன்முகத்தன்மையோட அந்த பயன்பாடுகள் என்ன சார்?
என்ன சொல்லுவாங்க சார், உயிரியல் பல்வகைமையின் பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல வேல்யூ ஆஃப் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. பொதுவாங்க சார், நம்ம நாட்டில் தாவரங்களும் விலங்குகளும் நமது மிகப்பெரிய சொத்து. அவற்றின் பயன்பாடுகள், முதலாவதாக நுகர்தல் பயன்பாடு. அதாவது விற்பனைக்கு வராத பல பயன்பாடுகளை நாம் உயிரிய பல்வகைமையின் மூலம் பெறுகிறோம். பொதுவாக சில நாடுகளில் மக்கள் தொகையில் உணவுக்காக வனவிலங்குகள், மீன்கள், பூச்சி இனங்கள் போன்றவற்றை நம்பியிருக்கின்றார்கள். பழங்குடி மக்கள், நம் நாட்டு பழங்குடி மக்கள் காடுகளில் விறகு பொறுக்கி தங்கள் எரிபொருள் தேவையை நிவர்த்தி செய்கின்றனர். இவ்வாறு நுகர்தல் பயன்பாடு உள்ளது. அடுத்ததாக, உற்பத்தி வழி பயன்பாடு என்பது பல்வேறு வேலைப்பாடுகளுக்கு உதவும் மரங்கள், எரிபொருள்கள், விலங்குகள், தோள்கள், தேன், இலைகள், மூலிகை தாவரங்கள், கோந்து, காளான் போன்ற பல்வேறு விலையுயர்ந்த பொருட்கள் சேகரிக்கப்பட்டு அவைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. இது நாட்டின் பொருளாதார நிலையை தீர்மானிக்கும் அளவிற்கு உள்ளது. மூன்றாவதாக, நுகர்தல் அல்லாத பிற பயன்பாடு, அதாவது அறிவியல் ஆராய்ச்சி செய்ய உயிரியல் பல்வகைமையை பயன்படுத்துவதாகும். அடுத்து தேர்ந்தெடுப்பு பயன்பாடு. ஒரு சிற்றினம் எதிர்காலத்தில் மனித சமுதாயத்திற்கு வழங்க இருக்கும் பயன்பாடு தேர்ந்தெடுப்பு பயன்பாடாகும். புற்றுநோய், எய்ட்ஸ் நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ பொருள் அளிக்கக்கூடிய உயிரினங்கள் பற்றி பல மருத்துவ ஆராய்ச்சி மையங்கள் ஆராய்ந்து வருகின்றன. அதுபோல் பூச்சியியல் ஆராய்ச்சியாளர்களும் உயிரினங்களுக்கு இடையே நோய் உண்டாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் சாத்தியக்கூறுகள் பற்றி ஆராய்ந்து வருகின்றன. இது தேர்ந்தெடுப்பு பயன்பாடாகும். சமூக பயன்பாடு என்பது இந்தியாவை பொறுத்தவரை மதம், கலாச்சாரம் சார்ந்த பயன்பாடுகள் உயிரியல் பல்வகைமைக்கு உண்டு. பல்வகை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இந்து கடவுள்களோடு சம்பந்தப்பட்டிருப்பதால் அவை புனிதமாக கருதப்படுகின்றன. அடுத்ததாக, நன்றி பயன்பாடு. நம் நாட்டில் மதங்கள் பல உயிரினங்களை போற்றுவதையும் பாதுகாப்பதையும் போதிக்கின்றன. அவற்றில் சில நமக்கு நேரடி பயன் அளிப்பவையாக இல்லாத போதும் அவைகளை முற்றும் அழித்துவிடும் அளவுக்கு தீமை செய்ய நமக்கு சற்றும் உரிமை இல்லை. ஒரு சிற்றினம் சூழல் கூட்டமைப்பிலிருந்து முழுவதும் அழிந்து விடுமானால் அவற்றால் மனித சமுதாயத்துக்கு பெரும் இழப்பு உண்டாகும். அடுத்ததாக, கலை உணர்வு பயன்பாடு. உயிரிய பல்வகைமையை நமது உணவு, நீர், ஆக்சிஜன், கழிவு நீக்கம் இப்படி பல உயிர்காக்கும் பயன்பாடுகளை உள்ளடக்கியுள்ளது. இயற்கை அழகை ரசிக்காத மனிதர்களே இல்லை. இயற்கை அழகை ரசிப்பது நமக்கு மகிழ்ச்சியையும் சுகத்தையும் நல்கிறது. சூழல் நடைப்பயணம், உயிர்மண்டல சுற்றுலா, விலங்கின பூங்கா போன்ற உல்லாச காரியங்கள் நமது அறிவை வளர்க்க செய்கின்றன. உயிரியல் வளங்கள் விலைமதிக்க முடியாதவை. ஆகவே நாம் அவற்றை கவனமாக கையாண்டு அவைகளிலிருந்து முழு பயனையும் பெற வேண்டும்.
சார், இப்போ இந்தியாவோட உயிரிய பல்வகை பத்தி, அதை பத்தியான வகையில கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன்.
உலகத்துல வந்துங்க சார், இந்தியாவானது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உயிரியல் பல்வகைமை கொண்ட நாடாகும். பொதுவாக இந்தியாவை பொறுத்தவரை தோராயமாக 48,000 தாவர சிற்றினங்கள், 81,000 விலங்கு சிற்றினங்கள் போன்றவை உள்ளன. தாவரங்களை எடுத்துக்கொண்டால் புளோரா என்று சொல்வோம். உலக தாவரங்களில் 11 விழுக்காடு இந்தியாவிலும், விலங்குகளை பொறுத்தளவிற்கு, விலங்கினங்களை பொறுத்தளவிற்கு 6.4% உலக அளவில் இந்தியாவில் உள்ளன. பல்வேறுபட்ட தாவர வகைகள், பல்வேறுபட்ட பூஞ்சை வகைகள், பல்வேறு பூஞ்சை மட்டுமல்ல பல்வேறுபட்ட நுண்ணீர் வகைகள் போன்றவை இந்தியாவில் உள்ளன.
சார், இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் பல்வேறு பாதிப்புகள் அல்ல பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற வகையில, இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் உயிரியல் பல்வகை நம்ம அச்சுறுத்தல் வகையில உள்ள இடங்கள் அப்படி எடுத்துக்கிட்டா என்னென்ன இருக்கு?
அதாவதுங்க சார், உயிரியல் பல்வகையை பாதுகாக்கும் நோக்கோடு அகில உலக இயற்கை பாதுகாப்பு அமைப்பும் மற்றும் பிற அமைப்புகளும் உலகத்தில் 25 இடங்களை அச்சுறுத்தல் மிகுந்த உயிரியல் பல்வகைமையாக கண்டறிந்துள்ளன. இந்தியாவை பொறுத்தளவு மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு இமாலய பகுதியும் இரு அச்சுறுத்தல் மிகுந்த உயிரிய பல்வகைமை இடங்களாக கருதப்படுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலையை எடுத்துக்கொண்டால் இங்கு காணப்படக்கூடிய மிகச்செறிவு மிகுந்த சிற்றினங்கள், அதாவது தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிர்கள் போன்றவை செறிவு மிகுந்து காணப்படுகின்றன. இந்த பல்வகைமைக்கு வாழிட சீர்குலைவு நிகழ்ந்து வருகிறது. இதன் காரணமாக சிற்றினங்கள் அச்சுறுத்தப்படும் உயிரின அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளன. எனவே இந்த உயிரிய பல்வகை பகுதியை பாதுகாத்திட தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இரண்டாவதாக, கிழக்கு இமாலய பகுதி. இப்பகுதியானது நேபாளம், பூட்டான் மற்றும் அதை சார்ந்த மேற்கு இந்திய பகுதிகளை உள்ளடக்கியதாகும். இப்பகுதியின் புவியியல் அமைப்பு பல ஆழமான பாதுகாக்கப்பட்ட பள்ளத்தாக்குகளை கொண்டுள்ளது. இங்கும் மிக செறிவு நிறைந்த இனங்கள் காணப்படுகின்றன. இவைகள் அனைத்தையும் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும்.
சார், இப்போ இந்த அச்சுறுத்தலுக்கான வகையில அதற்கான இடங்கள்லாம் என்னென்ன இருக்கு, அது எப்படியான வகைகள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ அதே நேரத்துல இப்போ உயிரியல் பண்பகத்தன்மைக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது என்னென்ன இருக்கு சார்?
ஒரு சிற்றினம் எண்ணிக்கையில் மிக குறைந்து காணப்பட்டாலோ, அதன் வாழிடம் அழிந்து கொண்டு வந்தாலோ, அவை அழிந்து வரும் சிற்றினங்களாக கருதப்படும். அவற்றை பாதுகாக்க தக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் அவை முழுவதுமாக மறைந்துவிடும். இவ்வரிசையில் மட்டும் நிறைய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உள்ளன. நெருப்பு, வெள்ளம், எரிமலை சீற்றம், இயற்கை நிகழ்வுகள் போன்ற இயற்கை நிகழ்வுகள் உயிரியல் பல்வகைமைக்கு ஆபத்தை விளைவிக்கின்றன. இவைகளை விட மனிதனால் ஏற்படக்கூடிய தீமைகளே அதிகமாக உயிரியல் பல்வகைமையை பாதிக்கின்றன. முதலாவதாக வாழிடம் அழிப்பு. இதன் மூலம் காடுகளில் உள்ள மரங்கள், அடர்ந்த உயரமான புல்வெளிகள், வனவிலங்குகள் பதுங்குவதற்கும் வாழ்வதற்கும் ஏதுவானவை. ஆனால் மனிதனின் செயல்பாட்டால் இவ்வாழிடங்கள், வசிக்கும் இடங்கள் அழிக்கப்படுகின்றன. காடுகள் அழிக்கப்படுவதால், அழிக்கப்பட்டு விவசாயத்திற்கு பயன்படுத்துவதால் விலங்குகள் இடம்பெயரும் நிலப்பரப்பு குறைகின்றது. விலை உயர்ந்த பல மரங்கள் வெட்டப்படுவதால் அம்மரங்களில் இருந்து வனவிலங்குகள் பெற்றுக்கொள்ளும் உணவு குறைகிறது. எனவே வனவிலங்குகள் உணவு தட்டுப்பாட்டை சமாளிக்க வேண்டியுள்ளது. ரயில் பாதை மற்றும் சாலை அமைக்கும் போது அடர்த்தி மிக்க பல காடுகள் அழிக்கப்படுகின்றன. காடுகளுக்கு இடையே செல்லும் நீரோடைகளிலும் ஆறுகளிலும் தொழிற்சாலை கழிவு கலப்பதால் நீர் மாசுபடுகிறது. ஆகவே வசிக்க இடமின்மை, இடம்பெயரும் நிலப்பரப்பு குறைதல், தாவரங்களை அழித்தல், ரயில் பாதை மற்றும் சாலை அமைத்தல் போன்றவற்றால் வாழிடங்கள் அழிக்கப்படுகின்றன. யானை, புலி மற்றும் காண்டாமிருகங்களின் தந்தம், தோல் போன்றவற்றுக்காக வேட்டையாடப்பட்டு அழிக்கப்படுகின்றன. மேலும் இறைச்சிக்காகவும் விலங்குகள் வேட்டையாடப்படுகின்றன. இதனால் விலங்கினங்கள் அழிக்கப்படுகின்றன. வனவிலங்குகளை பாதுகாக்க தேவையான சட்டங்களை நாம் இயற்ற வேண்டும். மேலும் காடுகள் அழிக்கப்படுவதால், உதாரணமாக யானைகளின் வழித்தடங்களை மறிப்பதால் யானைகள் விளைநிலங்களுக்குள்ளும் ஊருக்குள்ளும் போதும் அபாயம் உள்ளது. மேலும் ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் சம்பந்தப்படாத இன்னொரு வாழிடத்தில் வாழக்கூடிய சிற்றினங்கள் புகுத்தப்பட்டால் அங்கு ஏற்கனவே உள்ள சிற்றினங்களுக்கு ஆபத்தாக முடிந்து விடுகிறது. மேலும் சூழ்நிலை மாற்றம், ஊடக வெப்பமயமாதல் போன்ற பல்வேறு சூழ்நிலை மாற்றங்களாலும் சுற்றுச்சூழல் மாற்றங்களால் சிற்றினங்கள் அழிவதற்கு காரணமாகிறது.
சார், இப்போ அந்த உயிரிமை பல்வகையினை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னெல்லாம் செய்யணும் சார்?
அதான் சார், பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, தாவரங்களையும் விலங்குகளையும் பாதுகாப்பதற்கு பல்வேறு முறைகள் உள்ளன. ஆங்கிலத்தில் இன்சிட்டு கான்சர்வேஷன் சொல்லுவாங்க, இன்னொரு டைப் எக்ஸிட்டு கான்சர்வேஷன் சொல்லுவாங்க. பொதுவாக உள் வாழிட பாதுகாப்பு, இன்சிட்டு கான்சர்வேஷன் என்பது ஒரு உயிரினம் வாழும் இடத்திலேயே வைத்து பாதுகாக்கும் முறையாகும். இம்முறையில் அந்த உயிரினங்கள் வாழும் பகுதி முழுவதுமே பாதுகாக்கப்பட்ட பகுதி, அதாவது தேசிய பூங்கா மற்றும் சரணாலயங்கள். இம்முறையை அமல்படுத்துவதன் மூலம், பாதுகாக்கப்பட்ட பகுதியை மேம்படுத்துவதன் மூலம் உயிரினங்களை பாதுகாக்கலாம். உதாரணமாக பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் வேட்டையாடுதல் போன்றவைகள் செயல்பாடுகள் தடுக்கப்படுகின்றன. தாவரங்களை மற்றும் விலங்குகளை அவை இருக்கும் சூழ்நிலையே பாதுகாக்கலாம். இது ஒரு வகையானது. இரண்டாவதாக எக்ஸிட்டு கான்சர்வேஷன், வெளி வாழிட பாதுகாப்பு என்பது உயிரினங்களை அதன் இயற்கையான வாழிடங்களுக்கு வெளியே பாதுகாப்பதாகும். உதாரணமாக பொட்டானிக்கல் கார்டன், தாவர பூங்காக்கள், சுவலாஜிக்கல் பார்க், ஜூஸ் போன்றவைகளை அமைத்து நாம் அழிந்து போகும் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை அதன் இருப்பிடத்தில் இருந்து இன்னொரு இடத்தில் நாம் பாதுகாக்கலாம். அப்படிப்பட்ட உயிரினங்களை, அதாவது விலங்கியல் பூங்கா மற்றும் தாவரவியல் பூங்கா போன்றவற்றின் மூலம் பாதுகாக்கலாம். மேலும் தாவரவியல் பூங்கா, விலங்கியல் பூங்கா இவற்றுடன் உறைநிலை சேமிப்பு முறை மூலம் தாவர விதைகள், போலன் கிரெயின்ஸ் போன்றவற்றை நாம் பாதுகாக்கலாம். ஒரு தாவரமானது இயற்கையாக பெருக்கம் செய்யப்பட முடியாவிட்டால் அது உடலப்பகுதிகளையும் பயிர் பெருக்கம் செய்யப்படுமையானால் அந்த உடலப்பகுதிகளையும் சேமித்து வைத்து பின்பு பயன்படுத்தலாம். உறைநிலை சேமிப்பு முறை ஆனது உரல் என்பது -196°C திரவ நிலை நைட்ரஜனை பயன்படுத்தி இந்த தாவர பகுதிகளை பாதுகாக்கும் முறையாகும். இவ்வாறு வெளி வாழிட பாதுகாப்பு மற்றும் உள் வாழிட பாதுகாப்பு போன்ற முறைகளில் நாம் உயிரின பல்வகைமையை பாதுகாக்கலாம். மேலும் அழிந்து வரும் தாவரங்களை தாவர திசு வளர்ப்பு முறை மூலம் உற்பத்தி செய்து அழிந்து கொண்டிருக்கிற தாவரங்களை நாம் பாதுகாக்கலாம். பிளான்ட் திசு கல்ச்சர் டெக்னிக், தாவர திசு வளர்ப்பு தொழில்நுட்பம் மூலம் நாம் அழிந்து கொண்டிருக்கும் தாவரங்களை ஆய்வகத்தின் மூலம் பெருக்கம் செய்து அவற்றை பாதுகாக்க முடியும்.
சர்வதேச பல்லுயிர் பெருக்கம் தினமான இன்று நம்ம பல்வகை தன்மையை உள்ள உயிரினங்களாக இருக்கட்டும், செடி கொடிகளாக இருக்கட்டும், மரங்களாகட்டும், அனைத்து விஷயங்களுக்குமே வந்து நாம வந்து ஒரு பாதுகாக்க வேண்டியது எந்த அளவுக்கு இருக்கு, அது அழிஞ்சு வர காலகட்டத்துல நாம வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாதான் மனிதர்களுக்கும் அது வந்து பாதுகாப்பான சூழலை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் இன்றைய தினம் எடுத்து கூறியதற்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
பல்லுயிர் உயிர்வகைமை தினமான இன்று நாம் பல்வேறுபட்ட விளக்கங்களை பகிர்ந்து கொண்டோம். சர்வதேச உயிரியல் பல்வகைமை தினமான இன்று அதை பற்றிய பல தகவல்களை கேட்டதற்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை கரூர் அரசு கலைக் கல்லூரியின் தாவரவியல் துறை ஓய்வு பெற்ற இணை பேராசிரியர் திரு எஸ் பழனிவேல் அவர்கள் இயற்கையை நேசிப்போம், பல்லுயிர் வளம் காப்போம் பற்றி பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். மேலும் உடன் உரையாடியவர் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.